SBS தமிழ்.
நீங்க நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா?
இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி.
பாட்சா, நாயகன், குணா, மன்மதன் ஆகிய வெற்றி திரைப்படங்களின் வசனகர்த்தாவும் பிரபல தமிழ் எழுத்தாளருமான திரு பாலகுமாரன் அவர்களை அவருடைய எளிமையான இல்லத்தில் சந்தித்தோம். எழுத்து சித்தர் என்று அழைக்கப்படும் திரு பாலகுமாரன் இந்த வாரம் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். வார்த்தைகளின் ஜாலங்கள் அவருடைய எழுத்துக்களில் மட்டுமல்ல அவருடைய பேட்டியிலும் வெளிப்படுகிறது. SBS வானொலி நேயர்களுக்காக அவர் அளித்த சிறப்பு பேட்டி. வணக்கம் சார், இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள். SBS வானொலி நேயர்களின் சார்பாக தங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
வணக்கம் ராஜநாராயணன், உங்கள் பிறந்த நாள் வாழ்த்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.
தங்களுடைய படைப்புகள்ல மிக சிறந்த படைப்பா நீங்க எதை கருதுறீங்க?
அம்மாட்ட போய் உன் குழந்தையில பிடிச்ச குழந்தைன்னு எப்படி கேட்கறது? அந்த மாதிரிதான் அது. அப்படி ஒரு கணக்கு ஒரு எழுத்தாளன் கிட்ட இருக்காது. இருந்தா தப்பு.
தங்களுடைய எல்லா படைப்புகளும் சிறந்ததா இருக்கிறதா நீங்க சொல்றீங்களா சார்?
அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அனைத்து படைப்புகளும் தரவரிசையில் ஒரே மாதிரியானவைன்றது இல்ல. அது முன்ன பின்னதான் இருக்கும். ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீங்க அதை பத்தி என்கிட்ட கேட்க கூடாது.
தமிழ் இலக்கிய எழுத்தாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அடையிற புகழ சினிமா துறையில் உள்ள எழுத்தாளர்கள் சீக்கிரம் அடையிறதா ஒரு கருத்து நிலவுகிறது. இது பற்றி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
சினிமா துறையில் யாரும் டக்குன்னு பிரபலமாகிடவே இல்லை. எழுத்துத்துறையை விட மிக மிக கடினமான ஒரு துறை சினிமா. அதில் வந்து சினிமாவில் வந்து ஒரு கதாசிரியனாக இருக்கணும்னா அவன் டெக்னிக்கெலாம் சினிமாவை பற்றின டெக்னிக் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். கேமராவனுடைய அசைவு தெரிஞ்சிருக்கணும். சப்தத்தினுடைய விளைவை தெரிஞ்சிருக்கணும். சவுண்டு டெக்னிக்கு, கேமரா டெக், விஷுவல் டெக்னிக்கு, அதை தாண்டி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கிராஃபிக்கு, அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு சினிமாவில் யாரும் பாப்புலர் ஆகிடுறாங்களா? எழுத்தோடு கம்பேர் பண்ணுற போது சினிமா வந்து ஒரு பாப்புலர் மீடியா. அதனால் வந்து டக்குன்னு வர மாதிரி தோணுது. இல்லை, ஒரு சினிமாவில் வந்து ஒரு எழுத்தாளர் கம் டைரக்டர் வெளியே வரத்துக்கு ரத்தம் கக்க வேண்டியிருக்கு. அதோட கம்பேர் பண்ணுற போது எழுத்துல வந்து அவ்வளவு ட்ரெயின் இல்லை, அவ்வளவு உழைப்பு இல்லை, அத்தனை அவஸ்தை இல்லை. ஒரு தனி மனிதனாக உட்கார்ந்து சிந்தித்து படித்து செயல்பட்டால் போதும். ஆனால் சினிமாவில் வந்து ஒரு 100 ஆண்டனாவோட கான்டாக்ட் பண்ணோம். 100 மனிதர்களை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். காஸ்டியூமர், மேக்கப் மேன், செட் ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி நிறைய. சினிமா ரொம்ப கஷ்டங்க.
வேகமான இந்த உலகத்தில் மக்கள் வேகமான கதைகள், கட்டுரைகள் போன்றவற்றை விரும்புகிறாங்க. நிதானமான கதைகள் படிக்கிறதுக்கு இல்லை இலக்கிய சம்பந்தப்பட்டமான புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு மக்களுக்கு பொறுமை இருக்குதா சார் இன்னும்?
இது பாருங்களேன், மனிதனுடைய அசைவுக்கு தகுந்தபடி கலை இலக்கியம் மாறும். அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணும். ரொம்ப நிதானமாக பாடுவார் தியாகராஜ பாகவதன். அந்த பாட்டு நீ பாட முடியுமா? மாட்டு வண்டியில் போடும்போது அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துங்க, அந்த பாட்டு பாடுங்க. அந்த மாட்டு வண்டியினுடைய அசைவுக்கும் அந்த பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நடந்து போகும்போது இன்னும் கூட ஸ்லோவான பாட்டு, யானை தந்தம் போலவே பிறை நீலா, ரொம்ப நிதானமாக இருக்கும். யானை தந்தம் போலவே பிறை நீலா. இது எங்கே அந்த மாதிரி பாடவே முடியாது. இப்போ வந்து மோட்டர் பைக்கில் காது கிழிகிற சத்தத்தோடு போகிறான். அவன் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த 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 அசைவுக்கேற்றபடியான பாட்டு தான் இருக்குது. பாட்டினுடைய லிரிக்கே புரியல. என்ன பண்ணலாம்? அவன் எனக்கு புரியல, என் பிள்ளைக்கு புரியல.
உங்களுடைய எழுத்துக்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறதா?
மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வளர்ந்து வரும்போது என் எழுத்திலும் ஒரு மாறுதல் நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். இது ரைட்டர் உட்காந்து இந்த சர்வே பண்ண முடியாது, வேற யாரா பண்ணுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வட்டங்கள்னு எழுதி சிறுகதை எழுதின போது இருந்த ஒரு ஒரு மீட்டல் ஒரு சுத்தி இப்போ கொஞ்சம் துரிதமாக இருக்கலாம், தாளம் ஸ்பீடாக இருக்கலாம், கண்டென்ட் வேறு விதமாக மாறி இருக்கலாம். என்ன சொல்ல போகிறோங்கிறதுல வந்து இன்னும் கூர்மை அதிகமாக இருக்கலாம்.
எழுத்துத்துறைக்கு வராமல் இருந்தீங்கன்னா
எங்கள் அப்பா சொல்வார், நீ கணக்கில் சைஃபர் மார்க் வாங்கியிருக்க, நீ வந்து பீன்ஸ் நறுக்கிறதுக்கு கற்றுக்கோ, நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண. பீன்ஸ் வந்து கல்யாண கூடத்தில் பீன்ஸ் நறுக்க ஆரம்பிச்சேனாக்கா உன்னை ஜாங்கிரி புரியிற லெவலுக்கு ஒரு 5-6 வருஷத்தில் போயிடலாம். எப்போ ஜாங்கிரி வந்து புரியலையோ அப்போ நீ யூ ஆர் த பெஸ்ட் குக். ஸோ சொத்துக்கு கவலை இல்லை, நீ வந்து உனக்கு படிப்பையும் வரலை, நீ வந்து சமைக்காரனா போயிடு அப்படின்னாரு. எனக்கும் தோணித்து இன்றைக்கி இந்த சர்வர்லாம் ஹோட்டலில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நான் ரொம்ப பிரியமாக பார்ப்பேன், ஏன்னா நான் வந்து சர்வராக தான் போவேன் அப்படின்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். நல்ல வேலையாக காலம் வந்து வேறு விதமான வழிகளை காட்டி கொடுத்தது. நான் வந்து எனக்கு தரையில் இடப்பட்ட சாபங்களிலிருந்து தப்பி நான் வந்து வேறு விதமான ஒரு வாழ்க்கையை கடுமையான போர் முயற்சியோடு ரணக்கண காயங்களோடு தாண்டி இந்த வெற்றிகளை அடைந்தேன். இது ஒன்றும் சுலபமாக கிடைக்கல. அதில் பெரிய விஷயம் என்னென்னா டிராக்டர் கம்பெனி வேலையை விட்டேன் எழுதுறதுக்காக. பெரிய ரிஸ்க் அது, நான் காண போயிருந்தேன்னா தற்கொலை தான் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். ஒரு மிடில் லோயர் மிடில் கிளாஸ் ஆள். ஆனால் நல்ல வேலையாக என்னுடைய துணைவியர்கள் 2 பேரும் நாங்கள் மோசாரம் போடுவோம், அதுக்கு உண்டான சம்பாத்தியம் எங்கள்கிட்ட இருக்குது, 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அதனால் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து கதை எழுதுவோம். நான் எல்லா நேரமும் எழுதிருப்பேன். ஒரு ஒரு காலகட்டத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் 7 படைப்புகள் 7 பத்திரிகையில் வெளிவந்து கொண்டிருந்தன.
ஒரு படைப்பு முடிந்த பிறகு நீங்கள் அதை இன்னும் சிறப்பாக பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கா?
எல்லா கதையும் படிக்கும்போது அப்படிதான் தோணும், பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் தோணும். தோன்றது வந்து ரொம்ப ரகசியமானது, அது வந்து ஒரு ரீடரோட பகிர்ந்து கொள்ள முடியாது. இது இந்த கதையை இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு ரீடர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம் நானும் நினச்சிடுவாங்க, என்னுடைய படைப்பில் அது அதுதான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அது ரொம்ப ரகசியமானது. இதை விட பெட்டராக பண்ணிக்கலாம்னு எல்லா படைப்புகளும் தோணும்.
ஆங்கில மோகம் அதிகமாக உள்ள இந்த காலகட்டங்களில் தமிழ் நாவல்கள் இலக்கியங்கள் ஆகியவற்றை படிக்கிறதுக்கான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்களா?
சென்னையில் வருஷம் புத்தக கண்காட்சி நடக்குது. ஒவ்வொரு வருடமும் புத்தக விற்பனை அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாளும் குறையலை. கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு புத்தக வியாபாரம் நடந்துருக்கு. புத்தக விற்பனையாளர்கள் பரம சௌக்கியமாக இருக்காங்க. அப்போ புத்தகம் வாங்குறாங்கல்ல, அப்போ தமிழ் ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாமா? இல்லை, என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து கொஞ்சம் நல்ல கட்டுரைகளை வந்து அவங்க ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நல்லா படிக்கிறாங்க. காதலாகி கனிந்து அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு தொடராக எழுதியிருந்தேன். கடவுள் தேடல் குருவினுடைய அவசியம் அப்படின்னு கடினமான சப்ஜெக்ட் தான், சொல்கிற விதம் அழகாக இருந்தது, நிறைய வாசகர்கள்.
எழுத்தாளராக இருக்கும்போது உங்களுக்கு எழுதுறதுக்கான முழு சுதந்திரம் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு வசனகர்த்தா இருக்கும்போது இதே அளவு சுதந்திரம் கிடைக்குமா, இல்லை சில தடைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
நிச்சயமாக ஏற்படும். வீட்டில் வந்து மேல் சட்டை இல்லாத இடுப்பில் ஒரு லுங்கியோட மேலே ஒரு துண்டோடு சுற்றி நிற்கிறான், அப்படியே வந்து மேடை ஏற முடியாது, தெருவில் நடக்க முடியாது. தெருவில் போகும்போது வேறு ஒரு உடை. எழுத்து என்கிற போது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம். சினிமாங்கிறது டீம் ஒர்க், அது வந்து இட்ஸ் நாட் மை கிரியேஷன், அது வந்து டைரக்டருடைய படைப்பு. இயக்கம் அப்படிங்கிறது டைரக்டருடைய படைப்பு. அது டைரக்டருடைய கதைக்கு நான் வசனம் எழுதுறேன், அதாவது டைரக்டருடைய அளவுக்கு நான் சட்டை தைக்கிறேன். அப்படிங்கிற போது அவர் என்ன பட்டன் கேட்குறாரோ அந்த பட்டன் தான், அவர் எங்கே டிசைன் கேட்குறாரோ அந்த டிசைன் தான், அவர் என்ன கலர் கேட்குறாரு தான். சினிமா வந்து ஒரு ரைட்டருக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இடம் அல்ல. ஒரு ரைட்டர் அங்கே போய் சுதந்திரம் கேட்டானா அவன் போகக்கூடாது. அது இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் அ டைரக்டர், அது இயக்குனருடைய இடம். அங்கே ரைட்டருக்கு எந்த சுதந்திரம் யாருக்குமே கிடையாது, நடிகருக்கு கிடையாது. அதாவது சில நடிகர்களுடைய தங்களுடைய செல்வாக்கினால் ஏதாவது வச்சுன்னு இருக்கலாம், 4 படம் ஜெயிக்கிறதுனால டைரக்டர் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் வந்து அத்துமீறல். ஆனால் நல்ல நடிகன் வந்து டைரக்டருக்கு கட்டுப்பட்டவன்.
திரைப்படத்துறை அல்லது எழுத்துத்துறை இது ரெண்டுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிசமமாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க?
நான் எழுதத்தான் போவேன். திரைப்படம் வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரீத்தி, அவ்வளோ பெரிய ஆசை எனக்கு திரைப்படத்தில் இல்லை. அவ்வளோ பெரிய ஆளுமையும் இல்லை. திரைப்படத்தில் இருக்கிறது ரொம்ப ஆளுமை வேணும். எனக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இயல்பு இருக்குல்ல. எனக்கு வந்து ஐ இங்கே வா அப்படின்னு கத்துற குரல்லாம் என்கிட்ட கிடையாது. அது அந்த அது ஒரு ஆளுமை வேணும். தப்பாக இருந்தால் கண்டிக்க தெரியணும், வேலை வாங்க தெரியணும். எனக்கு கண்டிக்கவும் தெரியாது, வேலை வாங்கவும் தெரியாது. நான் ஒரு தனி பறவை, கூட்டமே இல்லாத அப்படி. இன்னும் ஒரு 10 நாளைக்கு யார் கூடயும் பேசக்கூடாதுன்னா என்னை விட பரம சந்தோஷமான ஆள் யாரும் கிடையாது. ஐம் எ வெரி லோன்லி பேர்ட். அது என் இயல்பு, என்னுடைய இயல்புக்கு திரைப்படம் அவ்வளோ ஒத்துக்கல.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil